நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
துருக்கியுடனான 5 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மனித குலத்திற்கு சிறந்த நாள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். துருக்கிய ஜனாதிபதி ரெச்சப் டயிப் எர்டோகான் அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸுடன் நடத்திய 4 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மைக் பென்ஸ் இந்த ஒப்பந்தத்தை அறிவித்தார். குர்திஷ் தலைமையிலான சிரிய படைகள் இந்த பகுதியிலிருந்து விலகுவதற்கு வேண்டிய நேர அவகாசத்தை போர் நிறுத்தம் அனுமதிக்கும் என்று கூறும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தம் மூலம் அனைவரும் வெற்றி பெறுகிறார்கள் என்கிறார்.
It's a great day for the United States. It's a great day for Turkey. It's a great day for our partners who have really worked. I mean, a lot of people question some of them. I'm not questioning anybody. They really did. The Kurds were great. It's a great day for the Kurds. It's really a great day for civilization.
துருக்கி சண்டையை நிறுத்த ஒப்புக்கொண்டாலும் சிரியாவிலிருந்து தனது படைகளை திரும்ப பெற போவதில்லை என்று கூறுகிறது. யுத்த நிறுத்தத்தின் போது சிரியாவில் உள்ள அகதி முகாம்களிலிருந்து பல ஆஸ்திரேலிய பெண்கள் மற்றும் குழந்தைகளை மீட்பதை ஆஸ்திரேலிய அரசு நிராகரித்துள்ளது. வடகிழக்கு சிரியாவில் உள்ள அல் ஹவுல் அகதிகள் முகாம்களில் IS வசமுள்ள பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்ற 46 ஆஸ்திரேலிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அப்பகுதிக்கு துருப்புகளை அல்லது தூதுவர்களை அனுப்புவது இன்னும் ஆபத்தானது என்று உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் கூறினார்.
We'll have a look at the situation, but at the moment we can't pretend that we have an ability to know what is going on in an area where we just don't have any personnel or ability to have sight of what is a very dangerous situation but one where people have made a decision to place themselves.
ஆஸ்திரேலிய அரசாங்கம் கோரிக்கை விடுமானால் பெண்கள் மற்றும் குழந்தைகளை சிறிய அகதி முகாம்களிலிருந்து எல்லை நகரங்களுக்கு அனுப்பலாம் என்று குர்திஷ் அதிகாரிகள் கூறியுள்ளதாக சேவ் த சில்ட்ரன் என்ற தொண்டு நிறுவனம் கூறுகிறது. மெடிவேக் என பிரபலமாக அறியப்படும் அகதிகள் மருத்துவ பரிமாற்ற சட்டத்தை மீளப்பெற அது குறித்து விசாரித்த செனட் குழு ஒன்று பரிந்துரைத்துள்ளது. இருந்தாலும் அதன் விசாரணையில் பெரும்பான்மையான சான்றுகள் மெடிவேக்கிற்கு சார்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோலிஷன் கட்சியிலிருந்து அதிகப்படியானவர்களுள்ள இந்த குழுவின் இறுதி அறிக்கையில் இந்த சட்டத்தில் குறிப்பிடத்தக்க குறைபாடுகள் இருப்பதை கண்டறிந்துள்ளன. நவ்ரு மற்றும் பப்புவனிகினிக்குள் அகதிகள் திருப்பி அனுப்பப்பட்ட பின்னர் அவர்களின் பாதுகாப்பை மதிப்பிடுவதற்கான காலக்கெடு மிக கூறியது என்று கவலைகள் வெளியாகியுள்ளன. நோய்வாய்ப்பட்ட அகதிகளை ஆஸ்திரேலியாவிற்கு கொண்டு வருவதற்கு மருத்துவர்கள் முடிவு செய்யலாம் என்று கூறும் மெடிவேக் சட்டங்களை ஆதரித்து இந்த குழுவில் உள்ள லேபர், கிரீன்ஸ் மற்றும் சென்டர் அலையன்ஸ் கட்சி செனட்டர்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். இந்த சட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்குமா இல்லையா என்பது சுயாதீன டஸ்மேனிய செனட்டர் ஜக்கி லாம்பியின் கைகளில் உள்ளது. அவர் செனட் குழுவின் அறிக்கையை கவனமாக பரிசீலித்த பின்னர் முடிவு எடுக்க உள்ளதாக கூறியுள்ளார். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்தி சுருள். பிரெக்ஸிட்டை தொடர்ந்து பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தங்களை பாதுகாக்க தகுந்த நிலையில் ஆஸ்திரேலியா உள்ளது என்று வர்த்தக அமைச்சர் சைமன் பர்மிங்ஹாம் கூறினார். பிரெக்ஸிட் ஒப்பந்தத்திற்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ஒருமனதாக ஒப்புதல் அளித்து அதனை முறையாக நடைமுறைப்படுத்த கோரி பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் அதிவேகத்தில் நடைபெற்று வருகின்றன என்றும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு ஒப்பந்தத்தை அரசு எட்டும் என்று வர்த்தக அமைச்சர் சைமன் பர்மிங்ஹாம் நம்புவதாக கூறினார். அதை செய்து முடித்தவுடன் பிரித்தானியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை ஆஸ்திரேலியா முறையாக ஆரம்பிக்கும் என்று சைமன் பர்மிங்ஹாம் மேலும் கூறினார்.
If the deal that has been struck between Prime Minister Johnson and the EU is actually brought into force and accepted by the UK Parliament, that we would have pretty much until the end of next year to be able to conclude negotiations on a deal with the UK and then to be able to legislate and seek to bring that into force, perhaps in tandem with the finalisation of those Brexit steps.
முன்னாள் பந்தய குதிரைகளின் படுகொலை மற்றும் தவறான நடத்தை குறித்து குற்றச்சாட்டுகளால் தாம் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக குயின்ஸ்லாந்து மாநில பந்தயங்களுக்கான அமைச்சர் ஸ்டேர்லிங் ஹின்ச்கிளிஃப் கூறுகிறார். பந்தயத்துறை குறித்து ABC ஊடகம் நடத்திய விசாரணையின் போது குழப்பமான காட்சிகள் கிடைத்ததைத் தொடர்ந்து குயின்ஸ்லாந்து அதிகாரிகள் கபூல்ச்ச இறைச்சி தயாரிப்பு நிறுவனத்தில் அது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பின்னணியில் முன்னாள் பந்தய குதிரைகளின் எதிர்காலம் குறித்து ஒரு தொழில்மன்ற மாநாடு அடுத்த வாரம் நடத்தப்பட இருக்கிறது. குதிரைகளை தவறாக நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஸ்டெர்லிங் ஹின்ச்கிளிஃப் கூறினார்.
My message is clear. And I think I got the support of the whole government in relation to this, that when an animal ceases to make money for you, it doesn't cease to be your responsibility. It's something that you've got to take responsibility for, and that's why it's important that we have the best possible regime to look at rehoming.
ஆண்டுதோறும் 4,000 முன்னாள் பந்தய குதிரைகள் படுகொலை செய்யப்படுவதாக மதிப்பிடுகிறது RSPCA. அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தில் வசித்து வந்த ஆஸ்திரேலிய ஒருவரை வீட்டை கொள்ளையிட வந்தவர்கள் சுட்டுக் கொன்றதை அடுத்து அது குறித்த விசாரணை நடந்து வருகிறது. குயின்ஸ்லாந்து மாநிலத்தைச் சேர்ந்த பிரெண்டன் எஸ்ட்ரோஃப் என்பவர் 8 ஆண்டுகளுக்கு முன்னர் சவுத் வெர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்க சென்றிருந்தார். அங்கே திருமணம் செய்து கொண்ட இவருக்கு 29 வயதான மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். இவரது வீட்டை கொள்ளையிட வந்தவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தபோது ஊடியிருவர்களை எதிர்கொண்ட இவர் கொல்லப்பட்டார். அப்போது இவரது மனைவியும் குழந்தைகளும் தூங்கிக் கொண்டிருந்தனர். கொள்ளையிட வந்தவர்களின் நோக்கத்தை தாம் இன்னும் நிறுவவில்லை என்று Fort Bent County-in காவல்துறை அதிகாரி ஷெரீப் ட்ரோய் நெல்ஸ் கூறினார்.
I'm not saying it doesn't happen, but it's a little unusual for guys that are wanting to break into a home to steal a television or something, to break into a house at midnight. There were cars in the driveway.
ஊடகவியலாளர்களுக்கு சட்ட ரீதியாக அதிக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை நாடாளுமன்ற விசாரணை ஒன்றில் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பத்திரிகை சுதந்திரத்தை நிலைநாட்ட குறித்து ஊடக அமைப்புகளிடமிருந்து என்வாயர்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ரெஃபரன்ஸ் கமிட்டி என்ற செனட் குழு விசாரணை நடத்துகிறது. ஊடக சுதந்திரம் சட்டம் அறிமுகப்படுத்துவதை தான் காண விரும்புவதாக ABC அலம்னாய் லிமிடெட் என்ற அமைப்பை சார்ந்த குவிண்டன் டெம்ஸ்டர் கூறினார்.
In a comparative position of protecting journalists. Senator, you raised the ordeal of the people of Hong Kong trying to stand up for their democratic rights in relation to China. If ever there was an example of the Australian people standing up for theirs, this is part of it.
இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 68 அமெரிக்க சதங்கள், 123 இலங்கை ரூபாய் 61 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 37 காசுகள், 93 சிங்கப்பூர் சதங்கள், 2.85 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு செய்திகளில் கிரிக்கெட். மகளிர் பிக் பேக் லீஷ் WBBL சிட்னி சிக்சர்ஸுக்கு எதிராக நியூசிலாந்து நாட்டினை சேர்ந்த எமிலியா கர் பிரிஸ்பேன் ஹீட் அணியில் நாளை அறிமுகமாக உள்ளார். இந்த வாரம் 19 வயதை எட்டியுள்ள அமிலியா கர் ஏற்கனவே 3 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ளார். கடந்த ஆண்டு அயர்லாந்துக்கு எதிராக அவர் ஆட்டமிழக்காமல் 232 ஓட்டங்களை எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திச் சுருளில் இறுதியாக SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் வயலாந்து காலநிலை 32 செல்சியஸ், அடிலைட் மிகமூட்டமான காலநிலை 17 செல்சியஸ், மெல்பர்ன் ஆங்காங்கே மழை பொழியும் 15 செல்சியஸ், ஹோபார்ட் ஓரிரு மழை 14 செல்சியஸ், கேன்பரா வெகுமாக காற்று வீசும் அநேகமாக வெயிலாந்த காலநிலை 19 செல்சியஸ், சிட்னி வெயிலாந்த காலநிலை 28 செல்சியஸ், பிரிஸ்பன் ஓரிரு மழை 29 செல்சியஸ், டாவின் வெயிலாந்த காலநிலை 35 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.